ஓம் சாந்தி. 5/11/2024 காலை முரளி, பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நாடகத்தின் இந்த மென்மையான ஞானம் குழந்தைகளாகிய உங்களிடம் மாத்திரமே உள்ளது. இந்த நாடகம் அதே போன்று மீண்டும் இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர். கேள்வி: இல்லறத்தவர்கள் பாபாவிடம் கேட்கும் கேள்வி என்ன? பாபா அவர்களுக்கு என்ன அறிவுரையை கூறுகின்றார்? பதில்: சில குழந்தைகள் வினவுகிறார்கள், பாபா நான் வியாபாரம் செய்யலாமா? பாபா கூறுகிறார், குழந்தைகளே நீங்கள் வியாபாரம் செய்யலாம், ஆனால் ராஜரீகமான வியாபாரத்தை செய்யுங்கள். பிராமண குழந்தைகள் மதுபானம், சிகரெட் போன்ற அசுத்தமான வியாபாரத்தை செய்ய முடியாது, ஏனெனில் அவற்றின் மூலம் விகாரங்களின் ஈர்ப்பு பெருமளவில் உள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒன்று ஆன்மீக தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்களும், மற்றது ராவணனின் அசுர கட்டளைகளும் ஆகும். தந்தையின் வழிகாட்டல்களை அசுர கட்டளைகள் என அழைக்க முடியாது, ராவணனை தந்தை என்று அழைக்க முடியாது, அவை ராவணனின் அசுர கட்டளைகளாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர். இரவுக்கும் பகலுக்குமான அத்தகைய வேறுபாடு உள்ளது. கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் புகுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை தந்தையிடம் இருந்து செவி மடுக்கிறீர்கள். இதை பற்றி வேறு எவரும் அறிந்திருக்கவில்லை. தந்தையிடமிருந்து செல்வத்தை பெறுவதற்காகவே நீங்கள் அவரை சந்திக்கிறீர்கள். ராவணன் மூலம் உங்கள் செல்வம் தொடர்ந்தும் குறைவடைகின்றது. கடவுளின் வழிகாட்டல்கள் உங்களை எங்கு இட்டுச் செல்கின்றன என்பதும், அசுர கட்டளைகள் உங்களை எங்கே இட்டுச் செல்கின்றன என்பதும் உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அசுர கட்டளைகளை பெறத் தொடங்கிய காலத்திலிருந்தே நீங்கள் தொடர்ந்தும் வீழ்கின்றீர்கள். புதிய உலகில் நீங்கள் குறைவாகவே வீழ்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு வீழ்ந்தீர்கள் என்பதையும், இப்பொழுது எவ்வாறு ஏற வேண்டும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை மேன்மையானவர்கள் ஆகுவதற்காக ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். மேன்மையானவர்கள் ஆகுவதற்கே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் எவ்வாறு மீண்டும் ஒரு முறை மேன்மையான வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் பல தடவைகள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறீர்கள். பின்னர் மறுபிறவி எடுத்ததனால் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கி வந்தீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு தடவையே ஏறுகிறீர்கள். அது நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கேற்ப வரிசைக்கிரமமானது. அதற்கு காலம் எடுக்கும் என்று தந்தை விளங்கப்படுத்துகிறார். அதிமங்கலகரமான சங்கமயுகம் நேரம் மிக சரியானது. நாடகம் மிக சரியான முறையில் நகர்கின்றது. அதுவும் மிக அற்புதமானது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து ஆஸ்தியை பெற வேண்டும் என்பது உங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வளவே. எவ்வாறாயினும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களில் சிலர் சிரமமாக உள்ளது என்றும், அத்தகையதோர் அதிமேலான அந்தஸ்தை பெறுவது அவ்வளவு சுலபமல்ல என்றும் நினைக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்வது மிக இலகுவானதே. உங்கள் ஆஸ்தியை பெறுவதும் இலகுவானதே. அது ஒரு வினாடிக்குரிய விடயமாகும். எவ்வாறாயினும் நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மாயையின் தடைகளும் உள்ளன. நீங்கள் ராவணனை வெற்றி கொள்ள வேண்டும். உலகம் முழுவதிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் யோக சக்தியின் மூலம் ராவணனை வென்றுள்ளீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவனை வெற்றி கொள்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு இதனை கற்பிக்கின்றார். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் கூவி அழைத்தீர்கள், பாபா பாபா. எவ்வாறாயினும் முன்னர் நீங்கள் தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஆத்மாவை அறிந்திருந்தீர்கள். கூறப்படுகிறது, ஓர் அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கின்றது. ஆத்மாவை அறிந்திருந்த பொழுதும் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கவில்லை. இது அத்தகையதொரு தனித்துவமான நாடகம். நீங்கள் கூறுவதுண்டு, ஓ பரமாத்மா பரமத்தந்தையே, நீங்கள் அவரை நினைவு செய்தாலும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. கடவுளின் தொழிலையோ ஆத்மாக்களின் தொழிலையோ நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளவில்லை. தந்தையே வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். தந்தையை தவிர வேறெவராலும் உங்களை புரிந்துணர்வு உடையவராக்க முடியாது. இந்த பாகம் வேறு எவருக்கும் இல்லை. இறை சமுதாயம், அசுர சமுதாயம், தேவ சமுதாயம் ஆகிய அனைத்தும் நினைவு கூறப்படுகின்றன. அது மிகவும் இலகுவானதாயினும் நீங்கள் இவ்விடயங்களை நினைவு செய்வதிலேயே மாயை உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறார். அவள் உங்களை மறந்துவிடச் செய்கிறாள். தந்தை கூறுகிறார், நீங்கள் உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக தந்தையை நினைவு செய்கிறீர்கள். பின்னர் நாடகத்தின் முடிவின் பொழுது, அதாவது பழைய உலகம் முடிவடையும் பொழுது, நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக அந்த ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும். சமய நூல்களில் இருந்து இவ்விடயங்களை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இவர் கீதை போன்றவற்றை பெருமளவு கற்றுள்ளார். தந்தை இப்பொழுது கூறுகிறார், அதற்கு பெருமதி இல்லை. எவ்வாறாயினும் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் செவிகளின் மூலம் அதிக இன்பத்தை பெற்றதனால் அவர்கள் அதில் எதனையும் துறக்கவில்லை. அனைத்தும் நீங்கள் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். சிலரின் வியாபாரம் ராஜரீகமானது, ஆனால் ஏனையோரின் வியாபாரம் அசுத்தமானது. மதுபானம், சிகரெட் போன்றவற்றை நிற்பது மிகவும் மோசமான வியாபாரம். மதுபானம் அனைத்து விகாரங்களையும் கவரும் தன்மையுடையது. ஒருவரை மதுபான பழக்கமுடையவராக ஆக்கும் வியாபாரம் ஒரு சிறந்த வியாபாரம் அல்ல. தந்தை உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார், அந்த வியாபாரத்தை மாற்றுவதற்கான வழியை கண்டுபிடியுங்கள். அவ்வாறு இல்லையெனில் உங்களால் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாதிருக்கும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், அழிவற்ற ஞானரத்தினங்கள் இல்லாத அனைத்து வகையான வியாபாரத்திலும் இழப்பே உள்ளது. இவர் நகைக்கடை வியாபாரத்தை செய்த பொழுதிலும் அவர் அதிலிருந்து நன்மை அடையவில்லை. அதிகபட்சம் அவர் ஒரு கோடீஸ்வரர் ஆகினார். இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் என்னவாக ஆகுகிறீர்கள்? பாபா எப்பொழுதும் கடிதங்களிலும் அவர்களுக்கு எழுதுகிறார், பல கோடி மடங்கு பாக்கியசாலியானவர், நீங்கள் 21 பிறவிகளுக்கு அவ்வாறு ஆகுகிறீர்கள். பாபா கூறுகின்ற அனைத்தும் மிக சரியே என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அந்த தேவர்களாக இருந்தோம். பின்னர் சக்கரத்தை சுற்றி வந்த பொழுது நாங்கள் கீழே இறங்கினோம். இப்பொழுது உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி தெரியும். தந்தையிடமிருந்து நீங்கள் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். உங்களிடம் எந்த அசுர குணங்களும் இல்லை என்பதை நீங்களே உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். தனது சரீரமாகிய கட்டடத்தை தான் வாடகைக்கு கொடுத்துள்ளார் என்பது இந்த பாபாவுக்கு தெரியும். இதுவும் சரீரம், ஆத்மா இருக்கும் ஓர் கட்டிடமாகும். எனது கட்டிடத்தை கடவுளுக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளேன் என்ற போதே எனக்கு பெருமளவு உள்ளது. நாடக திட்டத்திற்கு ஏற்ப அவர் வேறு எந்த கட்டடத்தையும் எடுக்க மாட்டார். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த கட்டடத்தையே அவர் எடுக்க வேண்டும். இதையிட்டு இவர் அதிக சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அதிக அளவு குழப்பங்கள் இருந்தன. இந்த பாபா சில சமயங்களில் சிவபாபாவிற்கு நகைச்சுவையாக கூறுகிறார். பாபா, நான் உங்கள் ரதம் ஆகிய பின்னர் எனக்கும் பல அவதூறுகள் ஏற்பட்டன. தந்தை கூறுகிறார், நானே அதிகளவு அவதூறு செய்யப்பட்டவர். இது இப்பொழுது உங்களுடைய முறையாகும். பிரம்மா முன்னர் ஒரு பொழுதும் அவதூறு செய்யப்படவில்லை. ஆனால் இது இப்பொழுது அவருடைய முறையாகும். அவர் தனது ரதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக தந்தையிடமிருந்து தனக்கு உதவி கிடைக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இருந்தும் பாபா கூறுகிறார், தந்தையை சதா நினைவு செய்ததின் குழந்தைகளாகிய நீங்கள் என்னை விட விரைவாக முன்னேறி செல்லலாம். ஏனெனில் இவருக்கு பெருமளவு பொறுப்பு உள்ளது. அது நாடகம் என்று கூறி அவர் அனைத்தையும் ஒரு புறம் ஒதுக்கினாலும் அதன் சில ஆதிக்கங்களும் உள்ளன. அவர் மிக சிறந்த சேவையை செய்ததுண்டு. தீவை சகவாசத்தினால் அவர் பாழாகிவிட்டார். அதிக அளவு அவச்சேவை இடம் பெறுகிறது. நீங்கள் அவ்வாறான செயல்களை செய்யும் பொழுது அவற்றின் ஆதிக்கமும் இருக்கும். அதுவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தில் உள்ளது என்பதை நீங்கள் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பின்னர் நீங்கள் தாமதமாகவே அதனை பற்றி சிந்திக்கின்றீர்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மாயை உங்கள் ஸ்திதியை கிடைக்கிறார். ஆகவே பெருமளவு அவச்சேவை நடைபெறுகிறது. அப்பாவிகள் அதிக அளவு தாக்கப்படுகிறார். இங்கு ஒருவரின் சொந்த குழந்தைகளை அதிக அளவு அவச்சேவை செய்கிறார்கள். அவர்கள் பலவிதமான பிழையான விடயங்களை கூற ஆரம்பிக்கிறார். தந்தை உங்களுக்கு என்ன கூறுகிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். அவர் சமய நூல்கள் போன்றவற்றை உங்களுக்கு கூறுவதில்லை. இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நாங்கள் மிகவும் மேன்மையானவர்கள் ஆகுகிறோம். அசுர கட்டளைகளை பின்பற்றுவதால் நாங்கள் மிகவும் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டோம். அதற்கு காலம் இருக்கின்றது. மாயையின் உடன் போர் தொடரும். இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள். நீங்கள் நிச்சயமாக அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் வெற்றி கொள்வீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைகிறோம். ஸ்தாபனையும் விநாசமும் இந்த அதிமங்கலகரமான சங்கமயத்திலேயே இடம்பெறுகின்றன. இந்த விவரங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை உண்மையில் எங்கள் மூலம் ஸ்தாபனையை மேற்கொள்கிறார். பின்னர் நாங்கள் உலகை ஆளுவோம். நாங்கள் பாபாவிற்கு நன்றியும் கூற மாட்டோம். தந்தை கூறுகிறார், இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நானும் இதே நாடகத்தில் ஒரு நடிகரேன். நாடகத்தில் ஒவ்வொருவருடைய பாகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சிவபாபாவிற்கும் ஒரு பாகம் உள்ளது, எங்களுக்கும் பாகங்கள் உள்ளன. நன்றி கூறுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. சிவபாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுப்பதுடன் பாதையையும் காட்டுகிறேன். இதனை வேறு எவராலும் உங்களுக்கு காட்ட முடியாது. வருபவர்கள் எவரிடமும் சொர்க்கம் என்ற புதிய சதோப்பிரதான் உலகம் இருந்தது என்று கூறுங்கள். இந்த பழைய உலகம் தமோப்பிரதான் என கூறப்படுகிறது. பின்னர் சதோப்பிரதான் ஆகுவதற்கு நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுவே மந்திரமாகும். மன்மனா பவ மத்தியாஜி பவ, அவ்வளவுதான். அவரும் கூறுகிறார், நானே பரமகுரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரை மூலம் முழு உலகையும் சத்ததி அடைய செய்கிறீர்கள். சிவபாபாவே உலகின் குரு. அவரே உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். இந்த ஸ்ரீமத்தை நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடமும் பெறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. இன்று இந்த உலகம் பழையதாக உள்ளது. நாளை அது புதியதாகிவிடும். இந்த சக்கரத்தை புரிந்து கொள்வது மிகவும் இலகுவாகும். ஆனால் நீங்கள் அதனை நினைவில் வைத்திருக்கவும் வேண்டும். அப்பொழுதே உங்களால் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். இருப்பினும் அதை நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள். எவராவது விழும் பொழுது அவரில் உள்ள அனைத்து ஞானமும் முடிவடைந்து விடுகிறது. மாயை அவரின் ஆற்றல்கள் திறன்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறாள். அவள் அவர்களின் ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கி அவர்களை முற்றிலும் ஆற்றல்கள் அற்றவர்களாக்கி விடுகிறாள். அவர்கள் அத்தகைய வழிகளில் விகாரங்களில் அகப்படுகிறார்கள். கேட்கவே வேண்டாம். இப்போது நீங்கள் முழு சக்கரத்தையும் நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக விபச்சார விடுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்தீர்கள். நீங்கள் பிறவி பிறவியாக பாவிகளாக இருந்தீர்கள் என்று அனைத்து விக்கிரகங்களின் முன்னாலும் கூறினீர்கள். முன்னர் நாங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தோம். பின்னர் நாங்கள் பாவாத்மாக்கள் ஆகினோம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒருமுறை புண்ணிய ஆத்மாக்கள் ஆகிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அதனை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் உங்களைப் போன்று ஆக்குகிறீர்கள். வீட்டில் தங்கள் குடும்பங்களுடன் வாழ்பவர்களில் ஒரு வித்தியாசம் உள்ளது. அவர்களால் நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கென்று விளங்கப்படுத்த முடியாது. எவ்வாறாயினும் அனைவராலும் அனைத்தையும் புரிந்துவிட முடியாது. தந்தையே கூறுகிறார், வீட்டில் வாழும்போது தாமரை மலர் போன்று வாழுங்கள். அனைவரும் அனைத்தையும் துறந்து இங்கு வருவதற்கு விரும்பினால் அனைவரும் எங்கு அமர்வார்கள்? தந்தை ஞானம் நிறைந்தவர். அவர் சமய நூல்கள் போன்றவற்றை கற்பதில்லை. இவர் சமய நூல்கள் போன்றவற்றை கற்றுள்ளார். என்னை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள், தந்தையான கடவுள் ஞானம் நிறைந்தவர். தந்தையிடம் என்ன ஞானம் உள்ளது என்பதும் மக்களுக்கு தெரியாது. உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றிய முழு ஞானமும் உங்களிடம் உள்ளது. பக்தி மார்க்கத்தில் உள்ள அந்த சமய நூல்கள் அனைத்தும் அனாதியானவை என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சமய நூல்கள் நிச்சயமாக பக்தி மார்க்கத்தில் வெளிப்படுகின்றன. அவர்கள் வினவுகிறார்கள், ஒரு மலை விழுந்தால் அது மீண்டும் எவ்வாறு உருவாக்கப்படும்? எவ்வாறாயினும் இது நாடகத்தில் உள்ளது. சமய நூல்கள் போன்ற அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றன. பின்னர் அவற்றுக்குரிய நேரத்தில் அவை மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. முன்னர் நாங்கள் சிவனை வழிபட்டோம். இதுவும் சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவன் எவ்வாறு வழிபடப்பட்டார்? மக்கள் பல பாடல்கள் போன்றவற்றை பாடுகிறார்கள். சிவ பாபாவே ஞான கடல் என்பதை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது அவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் என்றுமே நினைத்து பார்க்க முடியாத கட்டுக்கதைகளை அவர்கள் சமய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளார்ந்தமாக அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எண்ணெயற்ற தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். நினைவு கூறப்படுகின்றது, மாணவ வாழ்க்கையே அதிசிறந்ததாகும். கடவுள் பேசுகிறார், நான் உங்களை அரசர்களையெல்லாம் அரசராக்குகிறேன். வேறு எந்த சமய நூல்களிலும் இவ்விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை. இதுவே அனைத்திலும் உயர்ந்த பெயராகும். உண்மையில் ஒரே ஒரு குருவே அனைவருக்கும் சர்க்கதியை அறிபவர். சமயங்களை ஸ்தாபிக்கும் பணியை மேற்கொள்பவர்களே குருமார்கள் என அழைக்கப்பட்டாலும் சர்க்கதியை அறிபவரே குரு ஆவார். அந்த குருமார் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக அனைவரையும் தங்களை பின்பற்றச் செய்கின்றார்கள். அவர்களால் வீட்டிற்கு செல்லும் பாதையை எவருக்கும் காட்ட முடியாது. வேறு எந்த குருவினதும் அன்றி சிவனின் ஊர்வலம் நினைவு கூறப்படுகிறது. மக்கள் பின்னர் சிவனையும் சங்கரரையும் கலந்துவிட்டார்கள். சூட்சும உலகவாசிக்கும் அசுர உலகவாசியான ஒரே ஒருவருக்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. அவர்கள் இருவரும் எவ்வாறு ஒருவராக இருக்க முடியும்? பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அவ்வாறு எழுதியிருக்கிறார்கள், பிரம்மாவும் விஷ்ணுவும் சங்கரரும் ஒன்று குழந்தைகள். பிரம்மாவை பற்றி நீங்கள் விளங்கப்படுத்தலாம், அவர் தத்தெடுக்கப்பட்டவர். ஆகவே அவர் சிவனின் குழந்தையாவார். தந்தையே அதிமேலானவர். இவை அனைத்தும் அவருடைய படைப்பு. அதிக அளவு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அச்சம் நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணுக்கு அனுசாராம்சம் ஒன்று. அழியாத ஞான ரத்தினி வியாபாரத்தை செய்து 21 பிறவிகளுக்கு பல கோடு மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கள். உங்களையே சோதித்து பாருங்கள், என்னிடம் ஏதாவது அசுர குணங்கள் உள்ளதா? மேலும் விகாரங்களை வளர்க்கக்கூடிய வியாபாரம் எதனையாவது நான் செய்கின்றேனா? 2. நீங்கள் நினைவு யாத்திரையில் நினைத்திருந்து முழு உலகையும் சத்ததி அடையுமாறு செய்ய வேண்டும். சத்குருவான ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி பிறரையும் உங்களை போன்றவர்களாக ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். மாயை என்றுமே உங்களை ஆற்றல்கள் அற்றவர்களாக செய்யாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தீங்கான எதிலும் நல்லதை அனுபவம் செய்வதுடன் உங்களின் புத்தியில் நம்பிக்கை வைத்திருப்பதன் மூலம் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுவீர்களாக. சதா இந்த ஸ்லோகனை நினைவு செய்யும். எது நடந்ததோ அது நல்லதற்கே. அது நல்லதே, அது சிறப்பாகவே இருக்கும். தீங்கானதை தீயதாக பார்க்காதீர்கள். ஆனால் தீங்கான எதிலும் நல்லதையே அனுபவம் செய்யும். தீங்கான எதிலும் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது சூழ்நிலை தோன்றும் போது என்ன நடந்தது என நினைக்காதீர்கள். ஆனால் அது நல்லதாகவே இருக்கும் என உடனடியாக நினையுங்கள். எது கடந்து சென்றதோ அது நல்லதாகவே இருக்கும். எங்கு நன்மை உள்ளதோ அங்கு நீங்கள் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பீர்கள். உங்களின் புத்தியில் நம்பிக்கை இருப்பதென்றால் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருத்தல் என்று அர்த்தம்.
ஸ்லோகம். தங்களுக்காக மரியாதை வைத்திருப்பதுடன் மற்றவர்களுக்கும் மதிப்பளிக்கும் பதிவேட்டை கொண்டிருப்பவர்கள் எப்போதும் நன்றாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.